விவிலிய தேடல்.
அன்பு நெஞ்சங்களே, கடந்த 5 வாரங்களா 6 திருப்பாடல்களுடைய விளக்கங்களை தந்து விவிலிய தேடல்ல நம்மை அற்புதமாக வழிநடத்திய சகோதரி ட்ரீசாவுக்கு என்னுடைய நன்றிகள். இன்று நம்முடைய தேடலில் திருப்பாடல் 17 இடம்பெறுகின்றது. இந்த வார துவக்கத்தில் ஜூன் 7 திங்கட்கிழமை காலை என்னுடைய கவனத்தை ஈர்த்த தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? 26 ஆண்டுகளுக்கு முன்னால போபாலில் ஏற்பட்ட நச்சுவாயு விபத்து தொடர்பான வழக்கில் 8 பேரை குற்றவாளிகள் என்று போபால் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இதுதான் அந்த செய்தி. 1984 டிசம்பர் 3 அதிகாலையில் நடந்த இந்த அகோர விபத்தில் 7000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். தொடர்ந்த 1 சில ஆண்டுகளில் 20000க்கும் அதிகமானோர் இறந்தனர். குறைந்தது 6 லட்சம் பேர் பல வகைகளில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் பிறக்கின்ற குழந்தைகளில் 100க்கணக்கானோர் இன்றைக்கும் உடல் ஊனத்தோடு பிறக்கின்றனர். இவ்வளவு பகிரங்கமாக நடைபெற்ற அந்த மனித பலிகளுக்கு யார் காரணம் என்று 26 ஆண்டுகளாக இந்திய அரசும் நீதித்துறையும் தேடி 8 பேரை குற்றவாளிகள் என்று கண்டுபிடித்துள்ளன. அவர்களுக்கு நீதிமன்றம் விதித்திருக்கும் தண்டனை என்ன? 2 ஆண்டுகள் சிறை. இந்த தீர்ப்பை குற்றவாளிகள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா என்ன? வழக்கம்போல இவர்களும் மேல்முறையீடு என்ற பெயரில் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்று இந்த வழக்கை இன்னும் 7 ஆண்டுகள் நடத்த வாய்ப்புகள் உண்டு. அன்பு நெஞ்சங்களே, வழக்குகள் எங்கும் எப்போதும் ஒரு தொடர்கதை. ஜஸ்டிஸ் டிலேய்ட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என்பது ஒரு ஆங்கில கூற்று. நீதி எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதப்படுத்தப்படுகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மறுக்கப்படுகின்றது. நீதி நியாயம் தாமதமாக்கப்படும் தொடர்கதைகள் உலகின் எல்லா நீதிமன்றங்களிலும் நடைபெற்ற வண்ணம் உள்ளன. போபால் குறித்த இந்த செய்தி என்னுடைய கவனத்தை ஈர்த்ததற்கு மற்றொரு காரணம், போலந்து நாட்டில் ஜூன் 6 இந்ஞாயிறன்று ஜெர்ஷி போப்பியா உஷ்கோ என்ற ஒரு கத்தோலிக்க குரு முத்திப்பேறு பெற்றவராக உயர்த்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி. 1947 பிறந்த ஜெர்ஷி குருவாக பணி செய்த காலத்தில் போலந்தில் அப்போது இருந்த கம்யூனிச ஆட்சியை எதிர்த்து கோவில்களில் திருப்பலிகளில் குரல் கொடுத்தார். அவருடைய கருத்துக்களை ரேடியோ ஃப்ரீ யூரப் என்ற வானொலி அடிக்கடி ஒலிபரப்பியது. இவர் தன்னுடைய 37 வயதில் கம்யூனிச அதிரடிப்படையினர் 3 கொல்லப்பட்டார். இந்த 2 நிகழ்ச்சிகளும் என்னுடைய கவனத்தை ஈர்த்ததற்கு காரணம் உண்டு. ஜெர்ஷி கொலை செய்யப்பட்ட 1984, போபால் விபத்து நிகழ்ந்த 1984. இந்த ஆண்டு ஜூன் 6 ஞாயிறு ஜெர்ஷி முத்திப்பேறு பெற்றவராக உயர்த்தப்பட்டார். ஜூன் 7 போபால் விபத்தில் 8 குற்றவாளிகளை நீதிமன்றம் அடையாளம் கண்டது. அன்பு நெஞ்சங்களே, இந்த 2 துயர சம்பவங்களும் நடந்து 26 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2 உலக அளவில் மனிதர்கள் நடுவில் நீதி நியாயம் கிடைத்துள்ளதா என்பதில் தெளிவில்லை. ஆனால் இந்த 2 துயர சம்பவங்களின் போது 1 சில நல்லவைகளும் நடந்திருக்கின்றன என்பது நம்முடைய நம்பிக்கை. போலந்து நாட்டில் குரு ஜெர்ஷி கொலையுண்ட அந்த நிகழ்ச்சி பலரை இறைவன் பக்கம் இழுத்து வந்துள்ளதென தெளிவாகின்றது. இவருடைய சாவுக்கு சட்டப்படி நீதி கிடைத்ததா தெரியவில்லை. ஆனால் இவருடைய சாவினால் 1000 பேருக்கு நிறைவாழ்வு, இறைவாழ்வு கிடைத்துள்ளது என்பதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு முத்திப்பேறு பெற்ற நிலையை திருச்சபை ஞாயிறன்று வழங்கியுள்ளது. அதேபோல் போபாலிலும் கட்டாயம் இந்த கொடூர விபத்து பலரை இறைவன் பக்கம் அழைத்து வந்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. உலகில் நீதிமன்றங்களில் சரியான தீர்ப்பு கிடைக்காமல் மனிதர்கள், அதிலும் முக்கியமாக நீதியை விலை கொடுத்து வாங்க முடியாத ஏழைகள் அணுகும் நீதிமன்றம் என்ன தெரியுமா? கடவுளின் சந்நிதி. நீதி தேடி கடவுளின் சந்நிதியை நாம் எப்போது எவ்வாறு நாடுகின்றோம்? அவநம்பிக்கையின் தோல்வியின் உச்சத்தில் இறைவனை நாடுகிறோமா, அல்லது நடக்கும் அனைத்திற்கும் அந்த ஆண்டவனே நாயகன் என்ற நம்பிக்கையோடு நாடுகின்றோமா? தாவீதின் திருப்பாடல்கள் நமக்கு பாடங்களை சொல்லித்தரட்டும்.
கண்ணின் மணி
அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள 17 திருப்பாடல் தமிழில் மாசற்றவனின் மன்றாட்டு என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் இதை பிரேயர் ஆஃப் தி இன்னசென்ட் மேன் என்றும், ஒரு சிலர் இதை பிரேயர் ஆஃப் த பர்ஃபெக்ட் மேன் என்றும் கூறுகின்றனர். அதாவது, இந்த திருப்பாடல் மாசற்றவனின் மன்றாட்டு அல்லது உன்னதமான சீரிய மனிதன் ஒருவனது மன்றாட்டு என்றும் கூறப்படுகின்றது. இதனால் ஒரு சில விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த உன்னதமான மனிதன் இயேசு என்றும், இயேசுவின் வாழ்வை மனநிலையை முன்னறிவிக்கும் விதமாக தாவீது இந்த திருப்பாடலை பாடியிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். இயேசு திருப்பாடல்களை தன்னுடைய வாழ்வில் பயன்படுத்தினார் என்பதை ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கின்றோம். அந்த கோணத்திலிருந்து பார்க்கையில் இயேசு கட்டாயம் திருப்பாடல் 17 உளமார பாடியிருப்பார். திருப்பாடல் 17 முதல் வரிகள் இவ்வாறு ஆரம்பமாகின்றன.
ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும், வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டிற்கு செவிசாய்த்தருளும். உம் முன்னிலை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேரியன காணட்டும்.
இந்த அழகான வரிகளோடு இறைவனுடைய சந்நிதியில் தன்னுடைய வழக்கை ஆரம்பிக்கின்றார் திருப்பாடலின் ஆசிரியர். தாவீது இறைவனுடைய சந்நிதியை, இறைவனுடைய நீதிமன்றத்தை தேடி வர காரணம் என்ன? சவுல் அவரை கொல்ல வெறியாய் அலைகின்றார் என்ற செய்தி. பார்க்கும் இடத்திலெல்லாம் பகை சூழ்ந்துள்ள அந்த நிலையில் தாவீது தன் வழக்கை இறைவனிடம் கொண்டு வருகின்றார். அன்பு நெஞ்சங்களே, 17 திருப்பாடலில் 15 திருவசனங்கள் உள்ளன. அவற்றை 5 தெளிவான பகுதிகளாக நாம் பார்க்கலாம். இந்த 5 தாவீது தன்னை பற்றி கூறும் ஒரு பகுதியும், தனக்கு தீங்கிழைக்க காத்திருப்பவர்களை குறித்து பேசும் ஒரு பகுதியும் உள்ளன. தாவீது தன்னை பற்றி கூறும் வரிகள் இதோ.
பிற மானிடர் செய்வது போல் அல்லாமல் நீர் உரைத்த வாக்கிற்கிணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு விலகியுள்ளேன். என் நடத்தை உம் பாதையில் அமைந்துள்ளது, என் காலடிகள் உம் வழியினின்று பிறளவில்லை.
தனக்கு தீங்கிழைக்க காத்திருப்பவரை பற்றி தாவீது கூறும் வரிகள் இவை.
அவர்கள் ஈவு இரக்கமற்ற கல் நெஞ்சர்கள், தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுபவர்கள். பீறிப்போட துடிக்கும் சிங்கத்திற்கும் அவர்கள் ஒப்பாவர், மறைவிடத்தில் பதுங்கியிருக்கும் இளம் சிங்கத்திற்கு நிகராவர்.
தாவீது தனக்குள்ளேயே ஒரு நீதிமன்றத்தை அமைத்து தன் நிலையையும் தன் எதிரிகள் நிலையையும் விளக்கி இறுதியில் மாண்புமிகு நீதிபதி அவர்களே என்று இறைவனிடம் தன்னுடைய விண்ணப்பங்களை கூறுகின்றார் இந்த திருப்பாடல் வழியாக. அன்பு நெஞ்சங்களே, நாமும் வாழ்க்கையில பலமுறை நம்முடைய மனங்களில், நம்முடைய குடும்பங்களில் நீதிமன்றங்களை அமைக்கின்றோம், வாதிடுகின்றோம், தீர்ப்பும் சொல்கின்றோம். அந்த நேரங்களில் தாவீதிடமிருந்து இந்த திருப்பாடல் வழியாக ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முயல்வோம். நாம் வாழ்க்கையில் வழக்குகளை உருவாக்கும் போது அல்லது சந்திக்கும் போது நம்மை பற்றிய தெளிவும் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றிய தெளிவும் முதலில் இருக்க வேண்டும். இந்த தெளிவு நம்முடைய வழக்குகளை, பிரச்சனைகளை பாதி தீர்த்துவிடும். தீராததாய் தெரியும் பிரச்சனைகள் சூழும்போது இறைவன் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் மீதி பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இதைத்தான் திருப்பாடலின் ஆசிரியர் இன்று நமக்கு சொல்லித் தருகின்றார். தீராததாய் தெரியும் பிரச்சனைகள், வழக்குகள் மத்தியில் இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படும் வண்ணம் இந்த திருப்பாடலின் ஒரு சில வரிகள் நம்முடைய மனங்களில் இன்றும் இனிவரும் நாட்களிலும் தொடர்ந்து ஒலிக்கட்டும்.
உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும், உம்மிடம் அடைக்கலம்புகுவோரை அவருடைய எதிரிடமிருந்து உமது வரக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். உமது கண்ணின் மணியன என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும்.
கண்ணின் மணி போல
நன்றி.
ஆலய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.